وكل ضلالة في النار. وبعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. قل سأقول لكم عندي خزائن الله ولا أعلم الغيب ولا أقول لكم إني ملك إن أتبع إلا ما يوحى إلي. قل هل يستوي الأعمى والبصير؟ الله يبارك. النبي صلى الله عليه وسلم على الذي عند الجمعة فردا عندنا في كل الله الذي أعلم الله أني أنا مسلم كنت قلت مسلم كلا فان مسلم كلا தோன்றி மக்களை வலிமுறுத்துக் கொண்டிருப்பார். இதை நாம் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்த காலத்தில் இருந்து இந்த கொரோனா திருநாவில் இருந்து பார்த்து வருகிறோம். இப்படியான தச்சாளரின் இந்த வழி நிறுத்ததிலிருந்து அளவு இந்த தஜ்ஜாலின் பிடியிலிருந்து விருதனை பெறுவதற்கு அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனிலிருந்து தெளிவான ஆதாரங்களை வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த தஜ்ஜாலின் பிடியிலிருந்து முஸ்லீம் தன்னை விடுவிக்கப்பட முடியும். சமீபத்தில் இந்த 14ஆம் தேதி புத்தகத்தில் நடந்த முஸ்லிம் ஜமாஅத்திற்கும் இந்த அல் ஜன்னத் பத்திரிகை ஆசிரியர் பி ஜெயலலாத்தின் அவருக்கும் இடையில் நடந்த அந்த விவாதத்தை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அந்த விவாதத்தில் இந்த பி ஜெயலலாத்தி என்பவர் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தார். தங்களுடைய அடிப்படை கொள்கை குர்ஆன் சுன்னா என்ற உறுதி அவர்களிடத்தில் இருந்தவால் அவர்கள் அந்த தஜ்ஜாலின் அந்த கருத்தை கண்டு இஸ்லாம் என்று தெரிந்து அதை பின்பற்றிக் கொண்டிருந்த ஒரு சிலர் இந்த தஜ்ஜாலின் இந்த கருத்தை கண்டு ஒரு சிலர் பலவீனமாகிவிட்டார்கள். எந்த அளவென்றால் அவர்களுக்கு இந்த குர்ஆன் சுன்னாவிலே ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது அல்லது இந்த குர்ஆன் ஹதீஸை தவிர இன்னொரு மூலாதாரம் இஸ்லாத்தில் இருக்கிறது எந்த ஒரு முடிவுக்கு ஒரு சிலர் எனவே இந்த சந்தேகம் ஒரு முஸ்லீமுடைய அடிப்படை கொள்கை குர்ஆன் சுன்னா என்று உறுதியாக இருந்ததால் அந்த கருத்து இவரிடத்தில் பயனளிக்கவில்லை. இருந்த போதிலும் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அவர்கள் ஒருமுறை அல்லாஹ்விடம் யா அல்லாஹ் நீ எப்பொழுது மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கிறார் என்று கேட்டார்கள். அப்போது அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்டால் அவனும் தூங்கி இப்ராஹிம் உமக்கு என்னிடத்தில் ஒன்றிலிருந்து நம்பிக்கை இல்லையா சொன்னார்கள் பல எனக்கு பூரணமான நம்பிக்கை இருக்கிறது நீ மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பாய் அந்த ஆற்றல் எனக்கு இருக்கிறது சந்தேகம் இல்லை இருந்தால் கல்வி அதை என் கண்ணால் நான் பார்த்து எனது உள்ளம் தாண்டி அடைய நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுத்தான் அவர்களுக்கு சொன்னால் நாலு பறவைகளை எடுத்து அதில் துண்டு துண்டாக அறிந்து அந்த அதனுடைய மாமிசங்களெல்லாம் கலந்து நீங்கள் மலையிலே வைத்து விட்டு நீங்கள் கூலி அடையுங்கள் அது எப்படி பறந்து வருகிறது என்பதை நீங்கள் பார்த்தால் எப்படி நான் உயிர்ப்பிக்கிறேன் என்பதை கண்டுகொள்கிறீர்கள் என்று சொன்னார். போன்று இந்த முஸ்லீம்கள் இந்த கொள்கையில் உறுதியாக இருந்தாலும் இந்த மனதில் அவர்களுக்கு ஒரு வகையான ஒரு எண்ணம் தோன்றியிருக்கிறது. அந்த எண்ணம் என்னவென்றால் இந்த குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கு அல்லது இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கமாக ஒரு வரலாறு என்று ஒன்று இருக்கத்தான் வேண்டும் போல் தெரிகிறதோ என்பவர்கள் என்ன வந்துவிட்டது. இனி சில முஸ்லீம்கள் வெளிப்படையில் அவர்கள் எழுதி சொல்லாமல் இருந்தாலும் அவருடைய உள்ளங்களில் இப்ராஹிம் நபிக்கு இருந்தது போன்று அதை ஊசலாடுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை பற்றி ஒரு விளக்கம் இந்த ஜும்மாவில் தர நான் விரும்புகிறேன். ஒரு முஸ்லீமுடைய அடிப்படையில் குர்ஆன் சுன்னா, இதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த ஜெயிலாற்றின் அந்த இடத்தில் எம்மை பார்த்து அந்த கேட்ட கேள்வியிலும் அடுத்த நாள் மக்களுக்கு மத்தியில் அவர் வைத்த அந்த கருத்தில் இருந்து என்ன விளங்குகிறது என்றால், இந்த குர்ஆனை விளங்குவதற்கு ஹதீஸ் தேவைப்படுகிறது. உதாரணமாக அல்லாஹ் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறான், ஆனால் இந்த ஹதீஸை எடுக்காமல் சொல்ல முடியாது. குர்ஆனில் எப்படி இருக்கு என்பதை சிறுவது செய்ய வேண்டும், எத்தனை ரகாத்து செய்ய வேண்டும், எத்தனை சிறுவது செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. எனவே இந்த குர்ஆனுக்கு விளக்கம் ஹதீஸ் என்பது நமக்கு விளங்குகிறது. ஆனால் இப்போ இந்த கருத்திலிருந்து இந்த வரலாறு முக்கியம் என்று சொன்னதிலிருந்து விளங்குகிறது, இந்த குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கு இந்த வரலாறு தேவைப்படுகிறது. உதாரணமாக சில கருத்துகளை முன்வைத்திருக்கிறார். அவர்கள் ஆறு மாதம் பயிற்சி செய்யவில்லை. இதே போன்ற ஹசன் கையெழுத்து செய்யவில்லை, கையெழுத்து செய்யவில்லை. இவர்கள் எல்லாம் முஸ்லீம்களாக இருந்தார்கள் என்ன வரலாறு கொண்டு வருகிறார். இப்போ இந்த வரலாறு இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் அளிப்பது போன்று நமக்கு தெரிகிறது. எப்படி தொழுகைக்கு இந்த ஹதீஸ் விளக்கம் கொடுக்கிறதோ, இந்த ஹதீஸ் இல்லாமல் இந்த குர்ஆனை தொழுகை விளங்க முடியாமல் இருப்பதை நாம் கண்ணால் பார்க்கின்றோம். இதே போன்று இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு இந்த வரலாறு விளக்கம் கொடுக்கிறது. இந்த வரலாறு இல்லாவிட்டால் விளங்க முடியாது என்று வெளிப்படையில் தோணுகிறது. இவர் வைத்த கருத்துக்கு எப்படி என்றால், இவர் இந்த உதாரணங்களை காட்டியிருக்கிறார். இவர்கள் எல்லாம் பயிற்சி செய்யவில்லை. எனவே பயிற்சி செய்யாதவர்கள் முஸ்லீம்கள் எந்த முடிவுக்கு வருகிறார் இந்த வரலாற்றை வைத்து. தூக்கவரவும் உங்களுக்கு தள்ளிடுங்க, ஹதீஸில் வருது யாருக்காவது தூக்கம் வந்தால் அது சேர்த்தானுடைய வேலை, இடத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். எனவே இந்த வரலாற்றை வைத்து அவர் பயிற்சி செய்யாதவர்கள், அந்த முஸ்லீம் ஜமாஅத்தில் சேராதவர்கள், முஸ்லீம் ஜமாஅத்தில் சேர்ந்து வெளியில் சென்றவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார். இதற்கு ஆதாரம் அவர் காட்டிய வரலாறு. இப்போ இந்த வரலாறு குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கிறது. எப்படி குர்ஆன் ஹதீஸில் பயிற்சி செய்யாதவர்கள் காவிர்கள் என்றும், இந்த ஜமாஅத்தில் சேராதவர்கள் முஷ்ரிக்குகள் என்றும், இந்த ஜமாஅத்தில் இருந்து வெளியில் செல்கிறவர்கள் மதமாறிய முழுக்கத்தினர் என்றும் குர்ஆன் ஹதீஸ் காட்டுகிறது. ஆனால் இந்த கருத்து வெளிப்படையில் எடுக்கக்கூடாது, எடுத்தால் இது பெரிய வணிகத்தில் கொண்டுவிடும். எனவே இதற்கு விளக்கமாக நீங்கள் வரலாற்றை எடுங்கள். இந்த வரலாறு குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்கின்ற குஃபர் ஷிர்க் என்ற வார்த்தைக்கு இந்த வரலாறு விளக்கம் கொடுக்கிறது. எப்படி அது குஃபரும் அல்ல சிறுக்கும் அல்ல. எனவே பயிற்சி செய்யாதவர் காது, இந்த முஸ்லீம் ஜமாஅத்தில் சேராமல் இருப்பவர் முஸ்லீம், இந்த ஜமாஅத்திலிருந்து வெளியேறு வரும் முருத்த என்று இந்த குர்ஆன் ஹதீஸ் காட்டுகின்ற இந்த கருத்தை எம்மால் வெளிப்படையில் எடுக்க முடியவில்லை. எனவே இதற்கு நீங்கள் வரலாற்றை பாருங்கள். இந்த வரலாறு இந்த சிறுக்கு குபருக்கு விளக்கம் கொடுக்கிறது. எப்படி என்றால், நீங்கள் நினைப்பது போன்ற அது சிறுக்கும் அல்ல குபரும் அல்ல. எனவே ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கிறது. எப்படி குர்ஆனுக்கு விளக்கம் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ் இந்த இரண்டுக்கு விளக்கம் வரலாறு. எனவே இந்த வரலாறு இல்லாமல் குர்ஆன் ஹதீஸை விளங்க முடியாது. அப்படி விளங்கினால் இது பெரிய வழிபாட்டினை கொண்டுவிடும். அது என்ன வழிபாடு? இந்த உலகத்தில் இருக்கின்ற 180 கோடி மக்களையும் காவிர்கள் என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு உங்களை தள்ளிவிடுகிறது. எனவே நீங்கள் இந்த மத்ராவுக்கு செல்லாமல் நீங்கள் தற்போதாக இருந்தால் இந்த வரலாற்றை குர்ஆன் ஹதீஸுக்கு விளங்கமாக சொல்லுகிறார். இப்படி எடுத்தால் என்ன விளங்குகிறது? இஸ்லாத்தின் மூலாதாரங்கள் குர்ஆன் ஹதீஸ் வரலாறு. இப்படித்தான் வழியில் விளங்குகிறது. அவர் கொண்டு வந்து வைத்த அந்த கருத்தில் விளங்குகிறது. இந்த குர்ஆன் ஹதீஸை விளங்க முடியாது, நிச்சயமான வரலாற்றை பார்க்க வேண்டும் என்பது வெளியில் விளங்குகிறது. இதை சரி என்று எடுத்தால் இப்போது நமக்கு ஒரு கேள்வி சந்தேகம் வருகிறது. இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். அந்த சந்தேகம் என்ன என்றால், இப்போது விளங்கிவிட்டது மூன்று அடிப்படை: குர்ஆன், ஹதீஸ், வரலாறு. இப்போது குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறுகிறான், நீங்கள் வானத்திலிருந்து இறக்கியதை மட்டும் பின்பற்றுங்கள். இப்போது இந்த குர்ஆனும் சுன்னாவும் தான் வானத்திலிருந்து இறங்கியது. இந்த வரலாறு வானத்திலிருந்து இறக்கப்பட்டது அல்ல என்பதை அவர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள், நாங்களும் ஒத்துக்கொள்கிறோம். எனவே நாங்களும் அவர்களும் ஒத்துக்கொண்டு இந்த வானத்திலிருந்து இறக்கப்படாத இந்த வழி அல்லாத இந்த வரலாறு இந்த குர்ஆன் ஆயத்துக்கு முரணாக வருகிறது. அல்லாஹ் கூறுகிறான், இதைக்கும் நிரப்பிக்கும் வானத்திலிருந்து இறக்கப்பட்டதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். ஒன்று. இரண்டாவது சந்தேகம் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்கு மத்தியில் இரண்டை மட்டுமே விட்டு செல்கிறேன். ஒன்று குர்ஆன், இரண்டாவது எனது வழிமுறை. இப்போது இந்த கருத்தை எடுத்துக்கொண்டால் இங்கு இந்த ஹதீஸுக்கும் கருத்து இல்லாமல் போய்விடுகிறேன். இங்கு நபி சொல்லுகிறார்கள் இரண்டை விட்டு செல்கிறேன் என்று. நான் உங்களுக்கு மத்தியில் மூன்றை விட்டு சொல்கிறேன், குர்ஆன், அதற்கு விளக்கம் ஹதீஸ், இந்த இரண்டுக்கு விளக்கம் வரலாறு, தாரீக் என்று ஏன் நபி அவர்கள் சொல்லவில்லை என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது. மூன்றாவது ஒரு சந்தேகம் வருகிறது. குர்ஆனில் ஹஜ்ஜத்தின் விதானில் வைத்து நபி அவர்களுக்கு ஒரு வசனம் இறங்குகிறது. இன்றைய தினத்தில் மார்க்கம் பூரணமாக்கப்பட்டுவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசனம் இறங்குகிறது, இன்றைய தினத்தில் மார்க்கம் பரிபூர்ணமாகிவிட்டது. இந்த மார்க்கம் குர்ஆன் சுன்னா. இந்த இவர் சொல்லுகின்ற இந்த வரலாறு அவரும் ஏற்றுக்கொள்கிறார், இது வழி அல்ல. எனவே இந்த ஆயத்தில் விளங்குகிறது இஸ்லாத்தின் மூலாதாரம் குர்ஆன் ஹதீஸ், அன்றையோடு மார்க்கம் பரிபூரணம். இந்த வரலாறு எப்போது தோன்றியது என்றால் நபி அவர்களுடைய வபாத்துக்கு பிறகு. எனவே இந்த ஆயத்தோடு இந்த வரலாறு மோதுகிறது. எனவே இந்த சந்தேகத்துக்கு என்ன விலை, என்ன விலை என்றால் இந்த வரலாறு மார்க்கம் இல்லை என்ற முடிவுக்கு தான் நாங்கள் வர வேண்டும். அப்படி வரவில்லை என்றால் இந்த நான் மேலே காட்டிய இந்த இரண்டு ஆயத்திலும் இந்த ஹதீஸிலும் வருகிறது. இந்த வரலாற்றை குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கமாக நீங்கள் அனைவரையும் முஸ்லீம்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல வருகிறார்கள். எனவே தெளிவாக விளங்குகிறது, இந்த குர்ஆன் ஹதீஸை தவிர முக்கியமான ஒரு மூலாதாரம் வரலாறு. இந்த வரலாறு தான் குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கிறது என்று நமக்கு தெளிவாக விளங்குகிறது. எனவே இதை ஏற்றுக்கொண்டால் குர்ஆன் ஹதீஸில் நான் மேலே சொன்ன சந்தேகங்கள் எல்லாம் வந்துவிடுகிறது. எனவே இது தெளிவான வழிகாடு. எனவே ஒரு முஸ்லீம் உறுதியாக இருக்க வேண்டும். தான் இருக்கின்ற அந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியில் காட்டுவதற்கு பலமான ஆதாரங்கள் வைத்திருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உயிரோடு இருக்கும் போது இந்த தஜ்ஜால்கள் தோன்றி அவர்கள் இந்த ஹக்கை உடைப்பதற்கு ஆதாரங்கள் கொண்டு வந்தால் நான் அந்த ஆதாரங்களை நான் உடைத்து எறிந்து விடுவேன். ஆனால் எனது மரணத்திற்கு பிறகு இந்த தஜ்ஜால்கள் தோன்றினால் அல்லாஹ் ஹனீபத்து குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லீமையும் அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் உங்கள் கொள்கையிலே உறுதியாக இருங்கள் என்றார்கள். எனவே முஸ்லீம் தான் இருக்கின்ற இந்த கொள்கைக்கு பலமான ஆதாரங்களை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இல்லைதான் நிச்சயமாக இந்த தஜ்ஜால்கள் தோன்றி மக்களை வழிபடுத்தி விடுவார்கள். எனவே இவர் கொண்டு வந்த இந்த கருத்தெல்லாம் தெளிவான விலை, தெளிவான வழிகாட்டில் தான் இருக்கிறார்கள். கடுகளவும் சந்தேகமில்லை என்பதை நாம் குர்ஆனில் இருந்து நிரூபிக்க முடியும்.
எனவே இந்த குர்ஆன் எதை சொல்லுகிறது என்றால், நீங்கள் வழியை மட்டுமே பின்பற்றுங்கள் என்றால் இந்த குர்ஆன் சொல்லுகிறது. இந்த வரலாறு வழி இல்லை என்பதை அவர் ஏற்றுக் கொள்கிறார். அவருக்கு இந்த வரலாறு வழி என்ற விஷயத்தில் சந்தேகம் கிடையாது. அவர் அடித்து சொல்கிறார், இது வரலாறு அல்ல, இந்த வரலாற்றை பின்பற்றாமல் இருப்பதுதான் சிறந்தது என்று கூறிவிட்டு மீண்டும் சொல்லுகிறார், இந்த குர்ஆன் சொன்னாலே வரலாற்றை கொண்டுதான் விளங்க முடியும் என்று சொல்லுகிறார். இப்படி முரணான ஒரு கருத்தை முன்வைத்து மக்களை குழப்பினார். எனவே இந்த வரலாறு வழி இல்லை என்பதை அவரும் நாங்களும் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, இந்த வழி அல்லாத ஒன்றை பின்பற்றுபவன் முஷ்ரிக் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நீங்கள் இந்த வழியை மட்டும் பின்பற்றுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அது சம்பந்தமான சில ஆதாரங்களை நான் உங்களுக்கு இன்று தர விரும்புகிறேன். முதலாவது, இந்த வழியை மட்டும் பின்பற்ற வேண்டும், இதற்கு சில ஆதாரங்கள். இரண்டாவது, இந்த வழி அல்லாதவர்களை பின்பற்றுபவர்கள் காதிர்கள் என்பதற்கு சில ஆதாரங்கள். மூன்றாவது, இந்த வழி அல்லாதவர்களை பின்பற்றுபவர்களுக்கு மறுமையில் என்ன நடக்கிறது என்பதற்கு ஒரு ஆதாரம். நான்காவது, அந்த விவாதத்தில் எம்மை எப்படி இவர்கள் இந்த வழியை மட்டும் பின்பற்றினால் போதாது, வேறு ஒன்றையும் பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தில் எம்மை திருப்புவதற்கு அவர்கள் எப்படி முயற்சி செய்தார்கள், அப்படி திரும்பி இருந்தால் நமது நிலை என்ன என்பதை குர்ஆன் காட்டுகின்ற ஒரு வசனத்தில் இன்று நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆதாரங்களை தெளிவா நீங்கள் குர்ஆன் தருசிமற்ற குர்ஆனை எடுத்து இந்த கருத்துக்களை நன்றாக பாடமாக்கி இது வந்திருக்கின்ற இந்த வசனங்களை நன்றாக மனதில் இருந்தால் இந்த தஜ்ஜாலுகளால் உங்களிடத்தில் நெருங்க முடியாது. முதலாவது பாருங்கள், அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனில் சொல்லுகிறான், வழியை மட்டும் பின்பற்றுங்கள். வழி என்றால் என்ன? அது குர்ஆன் வஸ்துன்னா, இதை அவர்களும் நாங்களும் ஏற்றுக்கொண்டோம். எனவே இதுதான் ஒரு முஸ்லீமுடைய அடிப்படை. அல்லாஹு தஆலா கூறுவதை பாருங்கள், 6:106 இதை அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்று பாருங்கள், இத்தபீர் மா ஊஹிய இலை மின் ரப்பிக், உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு வழி மூலம் அறிவிக்கப்பட்டதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். அவனை தவிர வேறு இலாக இல்லை. வாழ்வானில் முஷ்ரிக்கீன், எனவே இந்த வழி அல்லாதவர்களை பின்பற்றுகின்ற முஷ்ரிக்குகளை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். எனவே இந்த 6:106 அல்லாஹ் கூறுகிறான், வழி மூலம் அறிவிக்கப்பட்டதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். இது அது குர்ஆன் வஸ்துன்னா. இரண்டாவது, 43 அத்தியாயம், அதில் 43 வசனம் 44 வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், உங்களுக்கு வழி மூலம் அறிவிக்கப்பட்டதை நீங்கள் பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். இன்ன காலா சுவாசின் முத்தி, அப்படி நீங்கள் இந்த வழி மூலம் அறிவிக்கப்பட்டதை மட்டும் நீங்கள் பிடித்துக் கொண்டால் நீங்கள் நேரான பாதையில் இருப்பீர்கள். வைணவூல் அதுக்குள்ளக்கவருடைய பகுதி, இந்த வழி உங்களுக்கும் உங்களை பின்பற்றுகின்ற முஸ்லீம்களுக்கு ஒரு உபதேசமாக இருக்கும். இந்த வழி விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்றுதான் மறுமையில் நீங்கள் கேட்கப்படுவீர்கள். எனவே இந்த வழி அல்லாத ஒன்றை பின்பற்றுகிறீர்களா இல்லையா என்றெல்லாம் உங்களிடத்தில் கேள்வி எனக்கு கேட்கப்பட மாட்டார். எனவே இந்த வசனம் தெளிவாக காட்டுகிறது. 43 அத்தியாயம், 43-44 அல்லாஹ் இந்த வழி உங்களுக்கும் உங்களை பின்பற்றுகின்ற முஸ்லீம்களுக்கும் ஒரு உபதேசமாக இருக்கும். இந்த வழி விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்றுதான் மறுமையில் நீங்கள் கேட்கப்படுவீர்கள். எனவே இந்த வழி அல்லாத ஒன்றை பின்பற்றுகிறார்கள். இந்த வசனம் தெளிவாக காட்டுகிறது. 43-44 அல்லாஹ் உங்களுக்கு இறங்கிய வழியை மட்டும் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். இருக்கிறீர்கள். அடுத்தது 6:5 நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ்வுடைய இந்த பொக்கிஷங்கள் என்னிடத்தில் இருப்பதாக நான் கூற வரவில்லை. எனக்கு வகிமூலம் அறிவிக்கப்பட்டதை மட்டுமே நான் பின்பற்றுகிறேன் என்று கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் இவர்களை பார்த்து கேளுங்கள், நீங்கள் இந்த வகையை தவிர உள்ள ஒன்றை பின்பற்றுகிறீர்களே, இவர்களை பார்த்து கேளுங்கள், வகையை மட்டும் பின்பற்றுகின்ற பார்வை உடையவனும் இந்த வகை அல்லாதவர்களை பின்பற்றுகின்ற குருடர்களும் சமமாவார்களா என்று ரபியை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் கேட்கிறான். எனவே இந்த விதம் அல்லாஹ் கூறுகிறான், உங்களுக்கு வலிமூலம் அடைக்கப்பட்டதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். அடுத்தது 7:203 அல்லாஹ் கூறுகிறான், சொல் ரபியே நீங்கள் கூறுங்கள், என்னுடைய ரப்பிடம் இருந்து எனக்கு வந்து மூலம் அறிவிக்கப்பட்டது மட்டுமே நான் பின்பற்றுகிறேன். இந்த வணி மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் உங்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து வந்த அறி ஒளியாகும். விசுவாசிகளுக்கு இந்த வழி மட்டும்தான் ஒரு அருளாகவும் நேர்வழியாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். இதேபோன்று 10:15 நீங்கள் பாருங்கள், இவர்களுக்கு தெளிவான திருவசனங்களை ஓதி காட்டப்பட்டால் எம்மை சந்திப்பது அவர்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்ற இந்த காதல்கள் கூறுகிறார்கள், எனக்கு குர்ஆனின் வைரகாதா, இந்த வகையை மட்டும் எங்களுக்கு கொண்டு வந்தால் போதாது, இது அல்லாத வேறு ஒரு குரானை நீ கொண்டு வரும், அவர் பத்தில் அல்லது இது இருக்கின்ற கருத்தை மாற்றிவிடும் என்று கூறுகிறார். உண்மையில் பாருங்கள், பயிற்சி செய்யாதவர்கள் காதிர்கள், இந்த ஜமாஅத்தில் சேராதவர்கள் முஸ்லீம்கள் என்ற ஆதாரத்தை நாம் காட்டிய போது அவர்கள் சொன்னார்கள், இந்த கருத்தை மாற்றுங்கள், இதில் குபந்திருக்கிற இந்த கருத்து அல்ல, இவருக்கு மாற்றுவதற்கு வேறொரு ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். எனவே இந்த குர்ஆன் ஹதீஸ் மட்டுமல்ல மார்க்கம், இந்த வரலாற்றை எடுத்து நின்றார் அவர்கள் அந்த இடத்தில் நின்றார். அல்லாஹ் இது தெளிவாக கூறுகிறான், அவர்கள் சொல்லுகிறார்கள், இருத்தி குர்ஆனின் வைரிஹாதா, இந்த குர்ஆன் மட்டும் போதாது, வேறு ஒன்றை எங்களுக்கு கொண்டு வாரும், அவ் பத்திலு, அதை இடத்து இந்த கருத்தை மாற்றிவிடும் என்று கூறுகிறார்கள். அதையே நீங்கள் கூறிவிடுங்கள், அல்லாவுடைய வகையில் இருக்கின்ற கருத்து என்னுடைய சொந்த மனையீட்டையை கொண்டு மாற்றுவதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை, எனக்கு வகைமூலம் அறிவிக்கப்பட்டதை மட்டுமே நான் பின்பற்றுகிறேன் என்று கூறிவிட்டு கூறும் இந்திய அகாபியின் அசு தொடர்ச்சி அலாபயின் அவர் இப்படி அல்லாவுடைய இந்த வகையை மாற்றினார் அல்லது இந்த வகை அல்லாத ஒன்றை நான் பின்பற்றினால் அந்த பயங்கரமான வேதனையுடைய நாளையில் என்னையும் வேதனை பிடித்துக் கொள்ளும் என்று நான் பயப்படுகிறேன் என்று நபியுடைய கூறும் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறினார். எனவே இது காதல்களுடைய முயற்சி, இது மட்டும் போதாது, வேறொன்றை கொண்டு வாருங்கள் அல்லது இதில் இருக்கின்ற கருத்தை மாற்றிவிடுங்கள். ஏனென்றால் இவருக்கு இந்த குர்ஆன் ஹதீஸில் இருக்கின்ற இந்த கருத்தை கொடுத்தால் அவர்கள் காதல்கள் என்பது நிரூபணமாகிவிடும். எனவேதான் அவர்கள் இந்த வரலாற்றை கொண்டு வந்து இதற்குரிய இதற்கு மாற்று கருத்தை கொடுக்க முயற்சி செய்தார்கள். இதேபோன்று 11:109 வரைக்கும் பாருங்கள், அல்லாஹ் கூறுகிறார், நதியே உங்களுக்கு வலுவூலம் வளர்க்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள், இந்த வங்கி அல்லாதவர்களை பின்பற்றுகிறார்களே, இவர்களினால் உங்களுக்கு வருகின்ற துன்பங்களை கண்டு நீங்கள் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்வுடைய ஒரு தீர்ப்பு வருவரை ஆக்கிமே, அந்த அல்லாஹ்தான் மிக சிறந்த தீர்ப்பாளியாகும். இளைஞர்களுக்குரிய தீர்ப்பு இன்ஷால்லாஹ் சமீபத்தில் வரப்போகிறது. அல்லாஹ் கூறுவதால் நீங்கள் பொறுமையாக இருங்கள், நீங்கள் இந்த வகையை தவிர வேறு எதையும் பின்பற்றாதீர்கள், நீங்கள் எதுவரைக்கும் பொறுமையாக இருங்கள் என்றால் ஹத்தாயம் சுனல்லா, அல்லாஹ் ஒரு தீர்ப்பை வழங்குவர். எனவே இந்த முபாராவை நிச்சயமாக அல்லாஹு தாலா ஒரு தீர்ப்பை வழங்கிய தீர்வான், எனவே நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதேபோன்று 46:9 இன்னும் அல்லாஹு தஆலா இந்த கருத்தை தான் கூறுகிறார், நீங்கள் வழியை மட்டும் பின்பற்றுங்கள். உங்களுக்கு பகுமூலம் உங்களுடைய ரத்தம் இருந்து அறிவிக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் இந்த வகையை மட்டும் பின்பற்றிக் கொண்டு அல்லாவிடம் நீங்கள் தளத்தில் வையுங்கள். உங்களை யாராலும் எதுவுமே செய்துவிட முடியாது. உங்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் மட்டுமே போதுமானவர். எனவே இந்த வழியை விட்டுவிட்டு வேறு ஒன்றை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இதனால் ஏற்படுகின்ற கஷ்டங்களை கண்டு நீங்கள் பயந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று கூறுகிறார். இதே போன்று இது 33:3 இந்த வசனம். அடுத்தது 46:9 இதில் அல்லாஹ் கூறுகிறார், அது சொல்லா வரைவர் சொல்லம் அவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், என்னை நீங்கள் ஆச்சரியமான கண்ணோடு பார்க்காதீர்கள். நான் ஒரு புதிதாக தோன்றிய ஒரு தூதர் அல்ல. எனக்கு முன்னால் பல தூதர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே புல் மா குண்டு திதாழ்மின ருசுல், நான் ஒரு புதிய தூதர் அல்ல. வராதிக்கும் என்னையும் உங்களையும் அல்லாஹ் மரபையும் என்ன செய்வான் என்பது எனக்கே தெரியாது. ஆனால் என்னுடைய வேலை என்னவென்றால் எனக்கு வன்மூலம் அறிவிக்கப்பட்டதை மட்டும் பின்பற்றுவதுதான். நான் உங்களுக்கு இந்த பயங்கரமான அந்த வேதனையை கொண்டு எச்சரிக்கை செய்வதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் என்று கூறுங்கள். எனவே இந்த 46:9 தெளிவாக கூறுகிறேன். நான் ஒரு புதிய சூழல் அல்ல. என்னை போன்று பல தூதர்கள் இந்த குழுவை சொன்னார்கள் வந்திருக்கிறார்கள். பொதுவாக நான் உலகத்திலே தோன்றி இந்த எல்லா மக்களும் காவிரும் என்று நாங்கள் மட்டும் சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், இது காற்று மிராண்டி தனமான பக்தர்கள் என்று சொல்லலாம். இது நாங்கள் வழங்கிய தீர்ப்பல்ல. இதே போன்று இவரை போன்று நான் அன்றைக்கு மக்களாயிலும் அந்த காவிரல் சொன்னார்கள். இந்த முகமது வந்து இந்த குடும்பத்தை நான் திருத்தார்
இத்தேதான் மத்தாரியின் முருசலா இத்திசா போன்றவைகளை
யார் திருவசனத்தானோ அவர்கள் காதிர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். இதற்கு புறவாக இருந்து நான் திருவசனங்களை உங்களுக்கு முன் வைக்கிறேன். முதலாவது 2:170 அல்லாஹ் வானத்தில் இருந்து இறக்கியது மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்று இவர்களுக்கு கூறப்பட்டால் அப்படி இந்த சொன்னாலே மட்டும் நாங்கள் பின்பற்ற மாட்டோம். எங்களுடைய சிந்தாதையர்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அதை நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறுகிறார். விளங்கிக் கொள்ளாத மனிதர்களாகவும் அப்படியென்றால் இவர்களுடைய மூதாதையர்கள் எந்த ஒன்றையும் விளங்கிக் கொள்ளாத மனிதர்களாகவும் நேர்வழி பெறாத புகழ்ந்தும் அவர்கள் இருந்து கொண்டிருந்தாலும் இவர்களை இவர்கள் பின்பற்றுவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்று கூறப்பட்டால் எங்களுடைய மூதாதையர்களை பின்பற்றுகிறோம் என்று கூறுகிறார்கள். இவர்கள் யார்? அல்லாஹ் கூறுகிறான் காதிர்கள். தெளிவாக வசனம் இருக்கிறது, எந்த சந்தேகமும் கிடையாது. இது நம்ம பார்க்கிறோம், பாருங்கள் குரான் சுன்னாவை மட்டும் பின்பற்றுவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் எங்களுக்கு முன்னால் போனவர்கள் எல்லாம் நரகவாசிகளா? இதுவரைக்கும் வாழ்ந்த மக்கள் எல்லாம் காதிர்களா? அந்த அறிஞர் நரகவாசியா? இந்த அறிஞர் நரகவாசியா? அந்த வாசிமா நரகமா? அப்பல் உதய நரகமா? பலா துபை நரகமா என்ற வரலாற்றை கொண்டு வந்து இந்த குரான் ஹதீஸை உடைக்க பார்க்கிறார்கள். எனவே அவர்கள் அந்த மூதாதையர்களை தான் பின்பற்றுவோம் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான் இவர்கள் காவிர்கள். அடுத்தது 4:61 நபியே, நீங்கள் இந்த காவிர்களை பார்த்து நீங்கள் வாருங்கள், அல்லாஹ் இறக்கிய இந்த குர்ஆனையும் வைதர் ரசூல் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவின் பாலும் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் ராயித்தல் முனாஃபிகீன யஸுத்தூனா ஸுதூதா, இந்த நயவஞ்சகர்கள் உங்களை விட்டு வெகு தூரத்தில் விலகி கொள்வதை நிர்வாகியே. வாருங்கள், இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றி ஒரு கூட்டமாக ஆகிவிடுவோம் என்றால் விருந்து ஓடுகிறார்கள். அல்லாஹ் கூறுகிறார் இவர்கள் முனாஃபிக்குகள். 5:104 அல்லாஹ்வுடைய குர்ஆனின் பாலும் ரசூலுடைய சுன்னாவின் பாலும் வாருங்கள் என்று இந்த காவலர்களை அழைக்கப்பட்டால் அதுவும் சொல்லுகிறார்கள், ஹஸ்புனா மா வஜத்னா அலைஹி ஆபானா, எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய அறிஞர்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அது எங்களுக்கு போல் அவருடைய கொள்கை குர்ஆன் ஹதீஸ் வரலாறு தப்சீர் என அறிந்தானாக இருப்போம் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் கர்த்தான் இவர்களை பார்த்து அவர்களுக்கான அபாவும் லாயானமும் இவர்கள் எந்த ஒன்றையும் அறியாதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலும் இவர்களை இவர்கள் பின்பற்றுவார்களா என்று அல்லாஹ் கர்த்தான். 231 இதிலும் தெளிவாக அல்லாஹ் கூறுகிறான், இப்படி இந்த குர்ஆன் சுன்னாவை பின்பற்றாதவர்கள் காவிர்கள். அல்லா இறக்கியதை மட்டும் நீங்கள் இந்த வழியை பின்பற்றுங்கள் என்று கூறப்பட்டால் அதுவும் இந்த காவிர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய தாய் தந்தை எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய அறிஞர்கள் எந்த கொள்கையில் இருக்கிறார்களோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறுகிறார்கள். இப்போது அல்லாஹ் கேட்கிறான், அவ்வளவு தானே சேத்தான என்று மூதாதையர்கள் இவர்களை நரகத்திற்கு அழைத்தாடமாக இவர்களுக்கு சொல்லுவார்கள் என்று. எனவே இந்த இப்போது நான் காட்டிய இந்த வசனங்கள் சுமார் 4 எதை காட்டுகிறது? அல்லாஹ் விளக்கிய வகையை பின்பற்றாதவர்கள். அடுத்தது 3 தலையங்கம், இந்த வகையை பின்பற்றாதவர்களுக்கு வறுமை என்ன நடக்கிறது என்று பாருங்கள். எப்படி அல்லாஹ் தாலா தெளிவாக விளக்குகிறார்கள், ஆனால் இவைகளெல்லாம் இந்த வரிகளில் இருப்பவர்களுக்கு தெரியாது. அவர்களுடைய அல்லாஹ் கூறுகிறான், யார் இவர்களை அல்லாஹ் நரகத்திற்கு என்று வளைத்து விட்டாரோ அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் தெரிவித்து விடுவான். அவருடைய காதுகளில் அல்லாஹ் தாலா இந்த ஒரு தடையை ஏற்படுத்தி விடுவார். அவருடைய உள்ளத்திலும் எப்படி ஒரு தெளிவு கொள்ளப்பட்டு விடும், அவர்களுக்கு எதுவுமே விளங்காது. எனவே இவர்களை நீங்கள் பின்பற்றினால் உங்களை நரகத்திலே தள்ளிவிடுவார்கள். இவர்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்து கொண்டு அழைப்பவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். எனவே தெளிவான இந்த வசனங்களை நாம் விட்டுவிட்டு ஒரு கருத்தை முன்வைத்து எப்படி மக்களை குழப்புகிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த குரான் ஹதீஸை பின்பற்றாதவர்கள் மறுமையில் படுகின்ற பாட்டை பாருங்கள். நரகத்திலிருந்து அவர்கள் கூச்சலிடுகிறார்கள். பெரும் அமளி சுமளி அந்த நரகத்திலே. பாருங்கள் அல்லாஹ் கூறுகிறார் 33:66 எவ்வளவு கல்லவும் தின்னா அந்த நாளை ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து நரகத்திலே முகங்கப்பராக புரட்டி புரட்டி அவருடைய முகங்களை நரகத்திலே பொதுக்கப்படும். அந்த நாளையில் அப்போது அந்த நரகவாசிகள் சொல்லுவார்கள், இப்படி முகங்களை நரகத்தில் புரட்டி புரட்டி பொதுக்கப்படுகின்ற இந்த மக்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் இருக்கும் போது நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் கட்டுப்பட்டிருக்க வேண்டாமா, இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் மட்டும் நாங்கள் பின்பற்றி இருக்க வேண்டாமா. ஆனால் இந்த குரான் சுன்னாவை விட்டுவிட்டு எங்களுடைய பெரும்பெரும் தலைவர்களையும் எங்களுடைய அறிஞர்களையும் அல்லவா நாங்கள் பின்பற்றியா எங்களை வலுவெடுத்து விட்டார்களே என்று பண்ணுவார். இந்த வசனம் எப்படி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை தருகிறது என்று பாருங்கள். இந்த முகங்களை எப்படி புரட்டி புரட்டி கொடுக்கப்படுகின்ற நாளை அவர்கள் சொல்லுவார்கள்,
முதலாவது ஜிம்மாவில் நான் கூறியபடி இந்த நான்காவது தலையங்கம் இந்த சென்ற 14 நடந்த அந்த விவாதத்தில் இந்த வகையை மட்டும் பின்பற்றினால் போதாது, வேறு ஒன்றையும் நீங்கள் மூலாதாரமாக எடுப்பதற்கு ஒற்றுக் கொள்ளுங்கள் என்று எம்மை திருப்புவதற்கு அவர்கள் எப்படி முயற்சி செய்தார்கள். அந்த ஒன்றையும் நாம் ஏற்றுக்கொண்டிருந்தால் அன்றைக்கு நாம் அவருடைய நண்பர்களாகிவிட்டிருப்போம். ஒரே ஜமாத், அப்படி ஒரே ஜமாத்தா ஆகி இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன என்பதை அல்லாஹ் இந்த திருவசனத்தில் காட்டுகிறார். இந்த குர்ஆன் வசனத்தை பார்க்கும் போது உண்மையில் இன்று இந்த வசனம் இறங்கியது போது நமக்கு தெரிகிறது. பாருங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார்கள், அவர்கள் அன்றைக்கு பெருமுயற்சி எடுத்தார்கள். இந்த குர்ஆன் இந்த ஹதீஸை எப்படி விளங்குகிறீர்கள் பார்த்துங்கள். நீங்கள் வரலாற்றை வைத்துதான் நீங்கள் ஹதீஸை விளங்குகிறீர்கள். எனவே இந்த வரலாறும் இஸ்லாத்தின் மூலாதாரங்களில் ஒன்று என்பதை ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று எம்முடைய வாயால் அவர்கள் சொல்ல வைப்பதற்குத்தான் அந்த முயற்சி செய்தார். ஆனால் அந்த எம்மை அல்லாஹ்வுக்காக உறுதியாக அந்த இடத்துல நிறுத்தாட்டி வைத்திருந்தார். நாம் இந்த வங்கியில் இருந்து நாம் அசையவே இல்லை. இந்த வழியை விட்டு நாங்கள் வெளியில் செல்ல மாட்டோம் என்று உறுதியாக நாங்கள் இருந்தோம். அல்லாஹ் நமது காலை அந்த இடத்தில் உறுதியாக்கி வைத்திருந்தோம். அப்படி அந்த இடத்தில் நாம் அந்த மூலாதாரம் மூன்றாவது இந்த வரலாறு மூலாதாரம் தான், இது இல்லாமல் பின்னாலே விளங்க முடியாது என்று நாம் அந்த இடத்தில் சொல்லியிருந்தால் நாம் அவருடைய நண்பர்களாக இருப்போம். அன்றைக்கே ஊர்ஜமா என்ன நடக்கும் பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். பதினேழாவது அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து 74-75 இதை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த ஜமாத்துக்கு இறங்கியிருக்கிறது இருக்கிறது, இதுதான் உண்மை. இந்த குர்ஆன் ஹதீஸ் மறுமை நாள் வரைக்கும் பொருத்தம் என்று சொன்னால் இது இந்த ஜமாத்தில் தான். நாம் இந்த உண்மை பயிரத்து செய்யாதவர்கள் காதிர்கள் என்பதற்கு குர்ஆன் ஹதீஸ் இருந்து மூன்று ஆதாரங்களை வைத்துவிட்டு பயிரத்து செய்யாதவர்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒரு ஆதாரத்தை காட்டுங்கள் என்று நாம் வேண்டினோம். ஆனால் அவர்களால் காட்ட முடியாமலே போய்விட்டது. ஆனால் காட்டினார்கள், அது குர்ஆன் ஹதீஸ் அல்ல, வரலா குர்ஆன் சுன்னாவிலிருந்து காட்ட முடியாமல் போய்விட்டது. இந்த குர்ஆன் ஹதீஸ் இந்த துவக்கம் சென்றிருந்த இந்த ஒரு கூட்டம் ஜமாத்துல் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கொடுங்க, அவர்களுக்கு இதன் ஆதாரம் கிடையாது. எனவே அவர்கள் முயற்சி செய்து பார்த்தார்கள், கிடைக்கவில்லை. எனவே மூன்றாவது ஒன்றுக்கு சென்றார், ஆதாரம் கிடையாது. எனவேதான் நாம் அந்த இடத்தில் அழைத்து கூறினோம், நீங்கள் ஒரு ஆதாரத்தை கொண்டு வாருங்கள், கொண்டால் நீங்களும் சார்ந்தவர்களும் பயிற்சி செய்யாத ஏழையவர்களும் முஸ்லீம்கள் என்று இந்த இடத்தில் நிரூபிக்கப்பட்டு வரும். ஆனால் மறுமை நாள் வரைக்கும் உங்களால் இந்த குர்ஆன் சுன்னாவிலிருந்து பயிற்சி செய்யாதவர்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு உங்களால் ஒரு ஆதாரத்தையும் கொண்டு வர முடியாது என்று அழைத்து கூறினோம். ஒரு காரணம் முடியாது கொண்டு வர, அப்படி இல்லை குர்ஆன் சொன்னால். இது அந்த ஒரு கூட்டத்திற்கு தான் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம். அப்படி அவர்களுக்கும் அவர்களுக்கு கிடைத்தால் கொண்டு வர பார்க்கலாம், அப்படி கொண்டு வந்தால் இந்த குர்ஆன் ஹதீஸ் போய் ஆகிவிடும். அப்படி இல்லை. எனவே நாம் துணிந்து அடித்து சொல்லுவோம், மறுமை நாள் வரைக்கும் உங்களால் முடியாத ஒரு ஆதாரத்தை கொண்டு வர நாம் தெளிவான ஆதாரங்களை முன்வைத்து விட்டோம். அந்த இடத்தில் தான் அவர்கள் எங்களை திருப்புவதற்கு முயற்சி செய்தார்கள். அல்லா எந்த எப்படி எங்களை அந்த இடத்தில் உறுதியாக்கி வைத்தான் என்பதை இந்த வசனம் காட்டுகிறேன். அதாவது 17வது அத்தியாயம் சூரத்துல் இஸ்ரா இராவளி நடத்துதல் அந்த சூறாவில் அது 17வது அத்தியாயம். அதில் 73, 74, 75 இந்த மூன்று வசனங்களையும் பாருங்கள். அல்லாஹ் கூறுகிறான், வைன் காது யஃப்தினூனக அனில்லதி ஔஹைனா இலைக் லிதஃபரு வைலல் லத்தகூக ஹலீலா வலவுலா ஸப்பத்னாக லகத் கித்த தர்தன இலைஹிம் ஷைஅன் ஹலீலா உங்களுக்கு நாங்கள் வழி மூலம் அறிவிக்கப்பட்ட இந்த வழியை விட்டுவிட்டு அறை நாம் அயரா இந்த வழி அல்லாத ஒன்றையும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று நீங்கள் கூறிவிட வேண்டும் என்று உங்களை திருப்புவதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். எப்படி அல்லாஹ் கூறுகிறார் என்று பாருங்கள், வழி மூலம் அறிவிக்கப்பட்ட ஒன்றை விட்டுவிட்டு இந்த வழி அல்லாத ஒன்றும் இஸ்லாத்தின் மூலாதாரங்கள் மார்க்கம் என்று நீங்கள் கூறிவிட வேண்டும் என்று உங்களை திசை திருப்புவதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். வயதன் லத்த கழுவுக்க பணியா அப்படி நீங்கள் இந்த வழி அல்லாத ஒன்றும் மார்க்கம் தான் என்று அந்த இடத்தில் ஏற்றுக் கொண்டிருந்தால் உங்களை அவர்கள் நண்பர்களாக ஆகியிருப்பார்கள். கூட்டாளி, நாங்கள் எல்லாம் ஒரு குருடை. இப்போது உங்களுடைய குரானும் சின்னாவும் வரலாறு, நாங்கள் அனைவரும் ஒரு ஜமா. இப்போது உங்களை தூக்கி தடையை வைப்பார்கள். எனவே உங்களை அவர்கள் நண்பராக ஆக்கியிருப்பார்கள். சம்பத்தினால் அந்த இடத்தில் நாங்கள் உங்களை உறுதியாக ஆக்கியிருக்காவிடில் இந்த வழி மட்டும்தான் மார்க்கம் என்ற கொள்கையை நீங்கள் நிலையான இடத்தில் இருக்காமல் உங்களை நாம் ஆக்கி நிலையாக ஆக்கி வைக்காமல் இருந்திருந்தால் நமது கிட்ட சொருக்கம் இடையில் செய்யும் கரையிலா கொஞ்ச நேரம் நீங்கள் அவர்களின் பால் சாய்ந்து விடுவதற்கே நீங்கள் வாங்கியீர்கள். இந்த குரானிவர்கள் சொல்ல வேண்டிய கருத்தை பார்க்கும் போது இந்த குரான் ஹதீஸை விளங்க முடியவில்லை, வரலாறு தேவைதான் போல் தெரிகிறது என்ற ஒரு கருத்தை கருத்தின்பால் நீங்கள் சாய்ந்து விடவே இருந்தீர்கள். ஆனால் அல்லாஹ் உங்களை உறுதியாக்கி வைத்தான் அந்த இடத்தில். எனவே நீங்கள் அந்த வகையை விட்டு திசை விரும்பவில்லை என்று அல்லாஹு தாலா கூறிவிட்டு கூறுகிறான். அப்படி நீங்கள் இந்த வகையை விட்டுவிட்டு வேறு ஒன்று மார்க்கம் என்று அந்த இடத்தில் நீங்கள் அவர்களோடு சேர்ந்து ஏற்றுக் கொண்டிருந்தால் இந்த உலகிலும் மறுமையிலும் உங்களுக்கு இரு மடங்கு வேதனையை அல்லாஹ் சிரிக்க செய்திருப்பார். நாங்கள் அனைவரும் ஒரு ஜமா இப்போது உங்களை சுருக்கி தலைமை வைப்பார்கள். எனவே உங்களை அவர்கள் நண்பராக ஆக்கியிருப்பார்கள். அந்த விருத்தில் நாங்கள் உங்களை உறுதியாக ஆக்கியிருக்காவிட இந்த வகை மட்டும்தான் மார்க்கம் என்ற பொருளை நீங்கள் நிலையாக அந்த இடத்தில் இருந்தாமல் உங்களை நாம் ஆக்கி நிலையாக ஆக்கி வைக்காமல் இருந்திருந்தால் நமது கிட்ட தருக்கம் இடையின் செய்யும் கரையிடா கொஞ்ச நேரம் நீங்கள் அவர்களின் பால் சாய்ந்து விடுவதற்கே நீங்கள் வாங்கியீர்கள். இந்த குழாய்வுடன் சொல்லுகின்ற கருத்தை பார்க்கும் போது இந்த குரான் ஹதீஸை விளங்க முடியவில்லை, வரலாறு தேவைதான் போல் தெரிகிறது என்று கருத்தை கருத்தின்பால் நீங்கள் சாய்ந்து விடவே இருந்தீர்கள். ஆனால் அல்லாஹ் உங்களை உறுதியாக்கி வைத்தான் அந்த இடத்தில். எனவே நீங்கள் அந்த வகையை விட்டு திசையில் விரும்பவில்லை என்று அல்லாஹு தாலா கூறிவிட்டு கூறுகிறான். இதன் அப்படி நீங்கள் இந்த வகையை விட்டுவிட்டு வேறு ஒன்று மார்க்கம் என்று அந்த இடத்தில் நீங்கள் அவர்களோடு சேர்ந்து ஏற்றுக் கொண்டிருந்தால் இந்த உலகிலும் மறுமையிலும் உங்களுக்கு இரு மடங்கு வேதனையை அல்லாஹ் சந்திக்க செய்திருப்பார்.
வரமாட்டான் அது எப்படி விளங்குது அரவணன் விளக்கப்படுத்த வேண்டிய அதுக்கு முந்தி நாம இப்படி செய்யலாம் வரமாட்டியும் வரமாட்டியும் எழுதிருக்கிறார் பலமரம் பச்சை போய் வெள்ளம் போட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்க சத்தியத்துல எல்லாம் தெளிவான வழிபாட்டை இருக்கிறாங்கிறது தெளிவான விஷயம் தான். உண்மையிலே அவங்க சரியான
எடுத்து